நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் தற்போது பிராந்திய போராக மாறி வருகிறது. இந்த போர் இந்தியாவின் மீதும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. தற்போது இந்த போர் பிராந்திய போராக மாறியுள்ளது. ஈரானின் குறிப்பிட்ட இலக்குகளை அழிக்கும் நோக்கில் தொடங்கிய சண்டை தற்போது வளைகுடா நாடுகள் மீதும் போர் தடங்களை பதித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதிலடி தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது. இஸ்ரேல் மீது மட்டுமல்லாமல் கத்தார், குவைத் மற்றும் பஹ்ரைன் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்கள் மற்றும் தூதரகங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது. இந்த போர் காரணமாக கடல்சார் வர்த்தக வழித்தடங்கள் மற்றும் எரிசக்தி துறை ஆகியவை மிக கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. பல்வேறு நாடுகள் இந்த போர் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வளைகுடா நாடுகளில் ஏற்படும் தாக்கங்கள் இந்தியா மீது மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். சுமார் 80 லட்சம் இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். மேலும் அவர்கள் கணிசமான பணத்தை இந்தியாவிற்கு அனுப்பி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு இந்தியாவும் வளைகுடா நாடுகளையே சார்ந்துள்ளது. அதனால் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படும் தாக்கங்கள் இந்தியாவின் எரிசக்தி மற்றும் பொருளாதாரத்தை நேரடியாகவே பாதித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா தினசரி சுமார் 26 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருவதும் நோக்கத்தக்கது. மேலும் இந்த போர் காரணமாக இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாசுமதி அரிசியின் ஏற்றுமதியும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த போரின் காரணமாக இந்திய மருந்து ஏற்றுமதிக்கும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. மேலும் சரக்கு கட்டணம் திடீரென்று உயர்ந்துள்ளதால் இந்திய ஏற்றுமதியில் சுமார் 300 பில்லியன் முதல் 500 பில்லியன் வரை பாதிப்பு ஏற்படலாம் என்று தெரிவிக்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். ஈரான் போர் இன்னும் சில வாரங்கள் நீடித்தால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலை உயரும் என்று கணிக்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். இதே நேரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் முன்விரோதம் காரணமாக இலங்கை மறுவாழ்வு முகாமின் தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் உள்ளது. இந்த முகாமில் நிர்வாக தலைவராக இலங்கையில் உள்ள மன்னார் மாவட்டம் முருங்கன் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்கின்ற கண்ணா பொறுப்பு வகித்து வருகிறார். முகாம் தலைவரான சிவக்குமாருக்கும் முகாமை சேர்ந்த செல்வா மற்றும் அவரின் சகோதரரான கண்ணா என்பவருக்கும் இடையே கடந்த சில வருடங்களாகவே முன்விரோதம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு அன்று சிவக்குமாரை செல்வா மற்றும் கண்ணா தரப்பினர் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. முகம் சிதைந்து இரத்த வெள்ளத்தில் சுயநினைவின்றி கிடந்த சிவக்குமாரை இலங்கை தமிழர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வரும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட முகாம் தமிழர்கள் மருத்துவமனைக்கு திரண்டனர். மேலும் சிவக்குமாரை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து குமிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர். இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் செல்வா மற்றும் கண்ணா ஆகியோரின் வீடுகளுக்கு முகாமில் வசிக்கும் சிலர் தீ வைத்தனர். இதனால் முகாமில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி முகாமில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தீபக், ஆகாஷ், புஷ்பா, நிஷா உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வருவதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை மறுவாழ்வு முகாமின் தலைவர் முகாமிலேயே கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் தொடர்பான அரசியல் செய்தி. சர்வதேச மகளிர் தின விழா கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் அதிரடி தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக அரசியலில் விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தாவேகாவின் மகளிர் தின விழா கொண்டாட்டங்கள் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த விழாவில் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொண்டார். இந்த விழாவில் பேசிய நடிகர் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனுக்கு தனி இலாக்கா ஏற்படுத்தப்படும். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். தாவேகா தலைவர் விஜய் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளில் சில.
முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி.
மேலும் 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார் விஜய். தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக அரசியலில் விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் தமது கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இலவசங்களை அறிவிக்க கூடாது என்று கூறிய விஜய் இலவசங்களை அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன்.
அவர் தான் இலவசங்கள் இல்லைன்னாரு, இப்ப இலவசத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து முதல் அரசியலுக்கு வந்திருக்கிறார், ஃபர்ஸ்ட் தேர்தல். அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கல தமிழக அரசியல்ல.
விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து இவ்வாறு தெரிவித்தார் மதிமுகவின் வைகோ.
தேர்தல் வந்துவிட்டதால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி முகத்திலே நின்று கொண்டிருப்பதால் தமிழக மக்களுடைய மனங்களை தமிழக முதலமைச்சர் தன் அறிவிப்புகளால் கவர்ந்து விட்டதால் எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் அவர் இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறார்.
விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து இவ்வாறு தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன்.
வந்து புலியை பார்த்து பூனை கோடு கோடு போட்டுக் கொண்ட கதை என்று சொல்வார்களே, அப்படித்தான் என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. புதிய பல அறிவிப்புகளையும் மகளிர் நலன்களை கருத்தில் கொண்டு அறிவித்திருக்கிறது. இதனை எதிர்கொள்வதற்கு இத்தகைய வாக்குறுதிகளை வழங்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன்.
தமிழக அரசியலை பொறுத்தமட்டில் தேர்தல் வாக்குறுதிகள் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.